வணக்கம் செல்வி.
வணக்கம்.
செல்வி, நாங்கள் இன்றைய தினம் இந்த ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் என்ற ஒன்றை பற்றி பார்ப்போம். குறிப்பாக திருமணம் ஆக இருக்கின்ற தம்பதியரோ அல்லது திருமணம் ஆன தம்பதியரோ ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் என்ற ஒன்றை போடுவார்கள். இந்த ஒப்பந்தம் என்ன என்று எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
கணவன் மனைவி அல்லது டிஃபேக்டோ பார்ட்னர் ஆர் காதலன் காதலி இடையே போடும் ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சட்டப்படி நிதி ஒப்பந்த கட்டமைப்பு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அதாவது ஃபைனான்சியலி இல்லை ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்றோம். அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதான் போடணுன்றது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி போடலாம், ஒரு டிஃபேக்டோ பார்ட்னர்ஸா இல்லை காதலன் காதலியா இருக்கும் பொழுதே அதை போட்டுட்டு அதன் பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை கல்யாணம் டியூரிங் த ரிலேஷன்ஷிப், கல்யாணம் ஆகி சந்தோஷமான கணவன் மனைவியா இருக்கும் பொழுதும் போட்டுக்கலாம். இல்லை செப்பரேஷன், ஆஃப்டர் த செப்பரேஷன், அதாவது பிரிஞ்சதுக்கு அப்புறமா கூட போடலாம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை இல்லாம ரெண்டு பேருமா முன்னாடி எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாங்க, எவ்வளோ மணி இருக்கு, என்னன்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஓவராலா அதுலேருந்து டெப்டை வந்து மைனஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த இருக்கிற எக்விட்ட அமௌண்ட்ல வந்து நீங்க என்னன்னா பிரிச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும்.
சரி, இந்த ஒப்பந்தத்தில் என்னென்னவற்றையெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் என்று கூறுங்கள்.
சொத்துகள், சொத்துகள்னா அது அசையும் சொத்தா இருக்கலாம், இல்ல அசையா சொத்தா இருக்கலாம், பரம்பரை சொத்தா இருக்கலாம், இல்ல அவங்க வந்து நாலேஜ்னால ஸ்கில்ஸ்னால வாங்கின எந்த விதமான ப்ராப்பர்ட்டிஸாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாம வீட்டு உபயோக பொருட்கள், இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே கணவன் கார் வாங்கியிருக்காரு, வீடு வாங்கியிருக்காரு, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா அது எல்லாமே இதுல எடுத்துக்கொள்ளப்படும். அப்புறம் சூப்பர் அனுவேஷன், சூப்பர் அனுவேஷன் பாத்தீங்கன்னா கணவன் மட்டும் சூப்பர் அனுவேஷன் வச்சிருந்தாலும் அது கன்சிடர் பண்ணணும். மனைவியும் சூப்பர் அனிமேஷன் வச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேரோடதையும் எடுத்துக்கொள்ளப்படும். குழந்தைகள், குழந்தைகள் வந்து 18 வயசுக்கும் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவங்கள பத்தி நம்ம இதெல்லாம் சொல்லப்படணும். குழந்தை யார் பார்த்துப்பா, அந்த குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது, எங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் இந்த அக்ரிமெண்ட்ல போட்டுக்கணும். அப்புறம் பொறுப்புகள், இப்ப வந்து எப்படி சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குதோ கணவனுக்கும் மனைவிக்கும் அதை போல பொறுப்புகள்லையும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கேஜா இருக்கட்டும், இல்ல பர்சனல் லோனு, இல்ல கிரெடிட் கார்டு, இல்ல எனி அதர் டெட்ஸ் இருக்குன்னா அதுவுமே வந்து இந்த இதுல எடுத்துக்கொள்ளப்படணும், சேர்த்துக்கொள்ளணும்.
இந்த ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுவதால் என்ன நன்மை? நீங்கள் முதலில் குறிப்பிட்டீர்கள் தம்பதியர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று. குறிப்பாக என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன?
குறிப்பாக நன்மைன்னு பாத்தீங்கன்னா வாழும் பொழுது சொத்துக்காக சேர்ந்து வாழ்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். மொராலிட்டி படி பாத்தீங்கன்னா இவள் நம்ம கூட இருக்கிறது சொத்துக்காக தானோ அப்படின்ற ஒரு கணவன் மனைவிய கருத்து வேறுபாடு வராமல் இருக்கும். அப்புறம் இன்னும் வேற பாத்தீங்கன்னா சட்ட சம்பந்த செலவுகளை குறைச்சிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கும் பொழுது அப்போ வந்து சட்ட சம்பந்தப்பட்டமான செலவுகளை நீங்க குறைச்சிக்கலாம். இது அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே என்ன எடுத்துட்டு வராங்க இந்த இதுக்கு, இந்த ஃபேமிலிக்குள்ள என்ன எடுத்துட்டு வராங்க. இவர்கிட்ட ஒரு ஒரு கார் இருக்கலாம், இல்ல ஒரு சொத்து இருக்கலாம், இல்ல ஒரு கடன் இருக்கலாம். அவங்க கிட்ட மனைவி கிட்ட ஒரு சொத்து இருக்கலாம், ஒரு கடன் இருக்கலாம், இல்ல எது வேணாலும் இருக்கலாம். அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன கொண்டுட்டு வராங்க, நீ எவ்வளவு வச்சிருக்க, நான் எவ்வளவு வச்சிருக்கேன், நம்ம இதை எப்படி சேர்த்து வாழ போறோம், இதை எப்படி நம்ம வந்து நாளைக்கு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சிக்க போறோம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு நிதி சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை போடுறதுனால இது ஒரு நன்மையா இருக்கு.
நன்மை என்று இருந்தால் நிச்சயமாக தீமையும் இருக்கும் இல்லையா? ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுவதால் என்னென்ன தீமைகள் இருக்கின்றன?
தீமைன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து 100% நாட் என்போர்சபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சில காரணங்களால நடைமுறைப்படுத்த முடியாம போயிடும். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தோட குறுக்கீடு இருக்கும். இப்போ வந்து எந்தெந்த சூழ்நிலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னபடி குழந்தைகள் பற்றி, குழந்தை 18 வயசுக்கும் கீழே இருக்கும் பொழுது குழந்தையை பற்றின இன்ஃபர்மேஷனை அந்த அக்ரிமெண்ட் சொல்லப்படாமல் இருக்கும் பொழுது, இல்லை சில விஷயங்களை ஒருத்தர் மறைச்சி இருக்கும் பொழுது, இப்போ அவர்கிட்ட ரெண்டு ஊரில் ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, இல்லை வேறு வேறு விதமான மணி வச்சிருக்காரு, இல்லை ஷேர்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா, அதை பற்றின இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுவும் தெரியப்படுத்தாமல் இருந்தார் அந்த அக்ரிமெண்ட்டில் அப்படிங்கும் பொழுதோ, இல்லை நான் டிஸ்க்ளோஷர், இவங்களுக்கு தெரிய அதாவது வேண்டுமென்றே செய்யாமல் தெரியாமல் விட்டுவிடும் பட்சத்திலையும் அது வந்து என்னன்னா எடுத்துக்கொள்ளப்படும். அப்புறம் அண்டர் த ப்ரெஷர், இப்போ வந்து அண்டர் த ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா கோயர்ஷன் டியூரஸ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படின்னா கம்பல்ஷன்னால் இப்போ கணவர் சொல்கிறாரு நான் உன்னை ஊருக்கு அனுப்பிடுவேன் இதில் கையெழுத்து போடவில்லை என்றா அப்படிங்கும் பொழுது, மனைவிமார் பயந்துக்கிட்டு அதில் கையெழுத்து போடும் பொழுது அந்த பயத்தின் ரீதியாக அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது வரும் தீமை. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல டிசிஷன் எடுக்கிறது, எப்படின்னா திடீரென்று முடிவு எடுக்கிறாங்க இல்லையா கடைசி நேரத்தில், சரி ஓகே இதை பண்ணிடுவோம் அப்படிங்கும் பொழுது அந்த சரியான இதில் போடாத பொழுது, அன்ஃபேர்னஸ், ஒருத்தருக்கு மட்டும் ஒருதலைபட்சமாக இருக்கும் பொழுது, ஒருத்தருக்கு ஃபேவராக இன்னொருத்தவங்களுக்கு ஃபேவர் இல்லாமல் இருக்கும் பொழுதும் இந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணலாம்னு சொன்னால் கேன்சல் பண்ண முடியும், ரத்து செய்ய முடியும். அதுதான் இதோட தீமை.
சரி, அடுத்ததாக ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் தானாக காலாவதி எக்ஸ்பயர் ஆகுமா?
இல்லை, ஆகாது. இது தானாகவே எக்ஸ்பைரி ஆகாது, காலாவதி ஆகாது. ஆனால் நான் மேலே சொன்னபடி சில இன்ஃபர்மேஷன்களை விட்டுருக்கீங்க அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இதை ரத்து செஞ்சுட்டு ஒரு புது அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளலாம்.
இதேவேளை ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் இந்த ஒப்பந்தம் ஆஸ்திரேலியாவில் எந்த அளவு தூரம் சட்ட ரீதியாக செல்லுபடியாகும்?
இத பத்தி ஃபேமிலி லா ஆக்ட் 1975 இதை பற்றின ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும் இந்த அக்ரிமெண்ட் போடும் பொழுது. அதன் பிறகு இந்த அக்ரிமெண்ட் வந்து ரைட்டிங்கில் தான் இருக்கணும், எழுத்து வடிவத்தில் தான் இருக்கணும். ஈச் பர்சன், ரெண்டு பேருமே வந்து இண்டிபெண்ட் லீகல் அட்வைஸ் எடுத்திருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இண்டிபெண்ட் லீகல் அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை ரெண்டு பேருமா சுமூகமா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சட்ட ஆலோசகம் பெற வேண்டும் இதில் கையெழுத்து போடுவதற்கு முன்பு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கணும். இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லா ஆக்ட் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் லெஜிஸ்லேஷன், அப்போ வந்து ஆஸ்திரேலியன் ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாத்துக்குமே ஒரே இது வந்து உங்களுக்கு பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாலண்டரியாக இருக்கணும், ரெண்டு பேருமே ஒத்து எந்த விதமான கொயர்ஷனோ இல்லை எந்த விதமான கம்பல்ஷனோ இல்லாமல் போட வேண்டும். அப்படி போடும் பொழுது இது வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகும்.
ப்ரீநப்ஷியல் அக்ரிமெண்ட் பற்றி மேலதிகமாக யாராவது தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றால், குறிப்பாக இப்போது சேர்ந்து வாழ்பவர்கள் திருமண உறவு ஒன்றுக்கு செல்வதற்கு முதல் இதை போட்டுக்கொள்ள விரும்பலாம், அல்லது இதை பற்றி மேலதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படி என்றால் எங்கே அறிந்து கொள்ளலாம்?
ப்ரீநாப் அக்ரிமெண்ட் பத்தி மேலும் தகவல் பெறணும்னா சட்ட ஆலோசகர்களை அணுகலாம், அவங்களுக்கு அதை பத்தி தெரியும். அவங்க வந்து குறிப்பாக ஃபேமிலி லா ஆக்ட் இன் ஆஸ்திரேலியாவில் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு என்ன சூழ்நிலை, உங்களுக்கு வந்து எது கரெக்டா இருக்கும், பிஃபோர் த மேரேஜ்ல போட போறீங்களா, இல்ல கல்யாணமாகி சுமூகமான உறவுல இருக்கும் பொழுதே போடுறதா, இல்ல பிரிஞ்ச உடனேவே செப்பரேஷன் ஆஃப்டர் த செப்பரேஷன்ல போடுறதா, என்ன மாதிரியான சூழ்நிலை உங்களோடது அப்படின்னு சொல்லி அவங்க லாயர்ஸ் வந்து உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெளிவா சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கலாம். சில நேரத்துல நீங்க ஃபேமிலி லா ஆக்ட்ல போய் பாத்தீங்கனாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், வெப்சைட்ல கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா லீகல் எய்ட்ல சொல்லுவாங்க, லீகல் எய்ட்ல வந்து நீங்க இலவசமா ஜென்ரலா உள்ள இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அதை மீறி பாத்தீங்கன்னா இப்போ எங்களை அணுகுனீங்கன்னா நாங்க உங்களுக்கு அதை பத்தி சொல்லுவோம், எங்க ஆபீஸ்ல உங்களுக்கு அதை பத்தி சொல்லுவோம்.
மிக்க நன்றி செல்வி, நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பில் உரையாடுவோம்.
தேங்க்யூங்க. தேங்க்யூ.